நம் ஞானகுரு அவர்கள் தியானத்தின் மூலம் நாம் எடுத்து பாய்ச்சும் மூச்சலைகளை பற்றி உயர்ந்ததாக பல கருத்துக்களை நமக்குள் உபதேசமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். நாம் தியானத்தின் மூலம் கவர்ந்து வெளிப்படுத்தும் அத்தகைய மூச்சலைகள் மூலமாகத்தான் இந்த காற்று மண்டலத்தில் அருள் உணர்வுகளை, அருள் ஞானிகளின் சக்தி வாய்ந்த உணர்வுகளை இது அதிக அளவில் பரவச் செய்யும் பொழுது இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ இருள் சூழும் உணர்வுகள், அவர்கள் சந்தர்ப்பவசத்தால் நுகரக்கூடிய உணர்வு இந்த காற்று மண்டலத்திலே பரவி இருப்பதை, அதை இங்கிருந்து விலகிச் செல்லவும், இது மனிதர்கள் வாழும் இந்த இடங்களை விட்டு அது நகர்ந்து சென்றால்தான், மனிதனுடைய எண்ண நிலைகளுக்கே வராதபடி இதை அகற்றினால்தான் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் இது போன்ற எண்ணங்கள் என்னவும் வராது. அவர் எண்ணினாலும் அந்த சக்தி அது சத்தாகவும் சேராது. அதற்குண்டான பயிற்சியாகத்தான் உங்களுக்குள் இதை குருநாதர் காட்டிய வழியில் அந்த அருள் மகரிஷிகளின் அருள் சக்திகளை உபதேசம் என்றும், தியானம் என்றும், ஆத்மசுத்தி என்றும், தவம் என்றும், வாழ்க்கை தியானம் என்றும் படிப்படியாக உங்களுக்குள் இந்த உணர்வுகளை செருகேற்றுகின்றேன். இது நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்று இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று மரியாத பச்சிலம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நல்லதை எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருந்தாலும், இதுபோன்ற அருள்ஞானிகள் உணர்வுகள் இங்கே பரவ, இந்த உணர்வுகளில் அவர்களுக்கும் இது சக்தி வாய்ந்ததாக மாறி அவர்களும் காக்கப்படுவார்கள். அதுபோன்று இந்த தீமையான உணர்வுகள், பழிதீர்க்கும் உணர்வுகள், மனபேதம், இனபேதம், மொழிபேதம், அரசியல் பேதம் என்று எத்தனையோ உணர்வுகள் இங்கே சூழ்ந்து மனிதனை மனிதன் காக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடி பழிதீர்க்கும் உணர்வுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அத்தகைய உணர்வுகளை அந்த அறிஞானியில் உணர்வு கொண்டு இங்கிருந்து அதை அகண்டு செல்ல செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்குள் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அந்த அருள் வழிபடி உங்கள் கண்ணின் நினைவாற்றலை எட்டாத தூரத்தில் இருக்கும் எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்துடன் சப்தரிஷி மண்டலமுடனும் உங்களை தொடர்பு கொள்ள செய்கின்றோம். இந்த உணர்வு ஊழ்வினை என்ற வித்தாக இந்த உபதேசத்தின் வாயிலாக பதிவும் செய்கின்றோம். இதை எண்ணி நீங்கள் இயங்கினால் உங்கள் நினைவாற்றல் அங்கே செல்லுகின்றது. அந்த உணர்வுகளை நீங்கள் கவரும் சந்தர்ப்பங்களும் பெறுகின்ற உங்கள் உடலுக்குள்ளும் இது விளைகின்றது. நீங்கள் வெளிப்படுத்தும் மூச்சலைகளும் இது இங்கே வாழக்கூடிய பகுதிகள் முழுவதும் படர்ந்து நம்மையும் காக்கக்கூடிய சக்தியாகவும் மற்றவர்களையும் காக்கக்கூடிய சக்தியாகவும் இது படர ஏதுவாகின்றது. இதுபோன்று ஒரு பழக்கமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பம் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய குழந்தை இல்லை என்றால் குழந்தை இல்லை என்று எண்ண வேண்டியதில்லை, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றும், அதே சமயத்தில் திருமணமாக வேண்டுமென்றால் தன் பையனுக்கு நல்ல பெண் வர வேண்டும் என்றும், தன் பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வர வேண்டும் என்றும், இப்படி நமக்கு எந்த நல்லது தேவையோ அந்த அருள் உணர்வுகளை நமக்குள் வலுவாக்கி அந்த நல்லது வேண்டும் என்றுதான் கேட்டு பெற வேண்டும். அதைத்தான் இயங்கி வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்குள் நல்ல பலன்களை நிச்சயம் அது உருவாக்க செய்யும். அதே போன்று கருவுற்ற தாய்மார்கள் இருந்தால் அகசியன் தாய் கருள் பெற்ற நஞ்சை வெல்லக்கூடிய அந்த அற்புத சக்திகளும், அவன் நஞ்சை வென்ற உணர்வுகளும், இந்த துருவ நட்சத்திரமான உணர்வுகளையும் என் கருவில் வளரும் இந்த குழந்தை பெற வேண்டும். என் கருவில் வளரக்கூடிய குழந்தை அகசியனை போன்ற உலகை காத்திர மெய்ஞானியாக வளர வேண்டும். இந்த குழந்தையாக பிறந்த பின் அது வெளிவிடும் மூச்சலைகள், அது வெளிப்படுத்தும் சொல்கள் இந்த உலகை காத்திரம் அரும்பெரும் சக்தியாக வளர வேண்டும். எங்கள் குடும்பம் மகரிஷி நல்வட்டத்தில் மகிழ்ந்து வாழ வேண்டும், அறிஞான குடும்பமாக வாழ்ந்து வளர வேண்டும் என்று இதுபோன்ற உணர்வுகளை நாம் பக்குவப்படுத்தினால் நமது குரு எந்த நிலையை இந்த உலகிற்கு ஒவ்வொருவரும் இது அருள் சேவையாக செய்ய வேண்டும் என்று அவர் இந்த உணர்வுகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றாரோ அந்த நிலையை நாமும் முழுமையாக ஏற்று அதன் வழி குரு காட்டி வழி நாம் செயல்பட்டவர்களாகவும், ஆக இதுபோன்ற நிலைகளை உங்கள் மூச்சலைகளை பரவச் செய்து இதுபோன்ற சக்தி வாய்ந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்பதை குரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
நமக்குள் தீமை சாடாது. அருண் ஞானியின் உணர்வு நமக்குள் சேர்த்து அந்த உணர்வை வளர்த்து நாம் இடும் மூச்சாலைகள் அனைத்தும் சூரியனின் காந்த சக்தியார் இங்கே பூமியிலே படவச் செய்யப்படும் போது விஞ்ஞான அறிவார். ஆனால் கடந்த காலத்தில் மனிதனுக்கு மனிதன் இந்த அரசு நிலைகள் கொண்டு மதம் இனம் பேதம் என்ற நிலைகளை அழித்து அழித்திட்ட உணர்வுகள் வெளிப்பட்ட இந்த உணர்வலைகள் நம் முன் படர்ந்து கொண்டிருந்தாலும் அதனின் செயலற்றதாக்கும் இந்த ஆன்ம சுத்தி என்ற நிலைகள் கொண்டு நீங்க ஒவ்வொருவரும் வெளியிடுவீர்கள் என்றால் கடந்த காலத்தில் வெளியிட்ட மனித உடலுக்கும் மனிதனுக்கு மனிதன் பழிதைத்திடும் உணர்வுகள் இங்கே நிற்காது, அது நகர்ந்து சென்றுவிடும். அருண் ஞானியின் உணர்வை உங்களுக்குள் சேர்க்கப்படும் போதும் இதனின் வெளிப்படும் உணர்வின் எண்ணங்கள் சூரியன் காந்த சக்தியால் கலந்து அது ஊடுருவி அதன் வலுவாற்றல் கொண்டு தீமை விளைவிக்கும் தீய உணர்வின் தன்மையை இன்று மதம் எனும் குலத்தார் தன்னை அறியாது பச்சை இளங்குழந்தைகள் தவறு செய்யவில்லை என்றாலும் மதவெறியார் அந்த குழந்தையும் அழித்திடும் உணர்வுகள் தீய நோக்குடன் தீய உணர்வுகள் தன்னை இறக்கமற்று செயல்படும் இந்த உணர்வுகள் அதை நீக்கிட அருண் ஞானியுடைய உணர்வுகளை நீங்கள் பரப்பி இந்த உணர்வின் எண்ணலைகள் வரும்போதும் அது மற்றவர்கள் நோரும் தன்மைக்கே இடமில்லாது அது நகர்ந்து சென்று அதன் செயலாற்றத்தை குறைத்து விட்டால்தான் மற்ற நிலைகள் கொண்டு மக்களுக்கு வரும் தீமையான உணர்வுகள் என்ன வராது அது தடுக்கவும் இந்த உணர்வுகள் பயன்பட வேண்டும் என்றுதான் இதை உங்களுக்குள் நாம் இப்போ உபதேசிப்பதும் இதை தியானத்தால் வளர்வதும். ஏனென்றால் உங்களுக்குள் உபதேசித்து விட்டு மகரிஷியின் அருள் உணர்வுகள் நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை தான் நான் தியானிக்கின்றேன். உங்களை அந்த மகரிஷியின் அல்சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்று தியானிக்கும் போது அந்த உணர்வுகள் துரித நிலைகள் கொண்டும் சக்தி வாய்ந்த உணர்வின் அலையாக பதிவு செய்யும் போதும் உங்க நினைவின் எண்ணங்களை கண்ணுக்குள் நினைவு ஆற்றலை கொண்டு வரும் போது மகரிஷிகளின் அல்சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்று ஏங்கினால் கண்ணுக்கு எட்டாவது தூரத்தில் இருந்தாலும் பல லட்சம் அமைல்களுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அதனென்று வெளிப்படுத்தும் உணர்வுகள் இன்று ஆண்டினாருடைய பவர் வைத்து இன்று எப்படி விஞ்ஞான அறிவால் இன்று டிவி ஸ்டார் டிவி என்ற நிலையில் தெளிவாக தெரிந்து கொள்கின்றனரோ இதை போல அருண் ஞானியின் உணர்வை நீங்கள் உங்க உடலுக்குள் செலுத்தி உங்க அறியாத இருளை நீக்கிவிட்டு மெய்ப்பொருள் காணும் நிலையை நீங்க தெளிந்து உணர்ந்து உங்க வாழ்க்கையை மகிழ்ந்து உணர்ந்து செயல்படும் ஆற்றலாக பெறுவீர்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் நாம் உபதேசிப்பது. ஆனால் அடுத்து நான் தியானம் எடுப்போம். கொஞ்சம் காஷம்ங்கிறத நிலை இல்லை எங்க வாழ்க்கையெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்க எண்ணி பாருங்க. கடை வியாபாரம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இது மாதிரி எனக்கு பொண்ணை கிடைக்கல என்ன மகிழ்ச்சி நான் சக்தி பெறுவேன் நல்ல பொண் கிடைக்கும் பையனுக்கு அப்படின்னு எண்ணி ஓரளவுக்கு வலு கொண்டு வாங்க. அது காலத்தால் நல்ல நிலைகளை அமைத்து கொடுக்கும். நல்ல பெண்ணுக்கு நல்ல வரன் வேண்டும் என்றோம். நம்ம பெண் எந்த வீட்டுக்கு போனாலும் செல்வாக்கோடு இருக்கும் அதனுடைய நிலைகள் நல்லா இருக்கும் என்று எண்ணினால் போதும். அந்த உணர்வின் தன்மை கொண்டு நீங்க என்ன வலுவு கூட்ட கூட்ட நல்ல வரனும் கிடைக்கும் எதிர்காலம் சீக்கிரம் திருமணமும் ஆகும். இதையெல்லாம் உங்க எதிர்பார்க்கும். அதே போல கருவானால் அந்த குழந்தைய அந்த 10 மாதமும் மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும் என் உடல் முழுதும் படணும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெறணும் என் கருவில் இருக்கக்கூடிய அந்த கரு குழந்தையும் மகிழ்ச்சியின் அருள்வழி பெறணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் எண்ணி அந்த மெய்ஞானியின் அருள்வழிகள் என் குழந்தையின் கருவிலே ஓட வேணும் அந்த மெய்ஞானியை கண்ணுணர்ந்த ஆற்றல்கள் அனைத்தும் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேணும் அந்த குழந்தை பிறந்த பின் அவனுடைய மூச்சும் பேச்சும் உலக நன்மை பெறும் சக்தியாக இருக்க வேண்டும் இருளை போக்கும் ஆற்றலாக அது வளர வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஞானமாக வளரும்.
ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே ஆத்மசுத்தியினுடைய மூல கூறுகளை ஒவ்வொரு வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களிலும் எந்தெந்த மாதிரி இந்த ஆத்மசுத்தியை கடைபிடிக்க வேண்டும் அது கடைபிடித்து அந்தந்த நேரங்களில் நம்மை அறியாது வரக்கூடிய தீய விளைவுகள் நம் உடலுக்குள் அணுக்களாக தீமை செய்யும் உணர்வுகளாக வராதபடி தடுக்க வேண்டும் அது செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகளை தெளிவாக எடுத்து கூறுகின்றார்கள். அது பத்திரிகை படிக்கும் பொழுது ரோட்டில் 2 பேர் சண்டை போடுவதை பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்திலே நல்ல காரியங்கள் திருமணமோ இது போன்ற காரியங்கள் நடக்கும் பொழுது எப்படி செயல்பட வேண்டும் நண்பர்களுடன் நாம் பழகும் பொழுது எப்படி செயல்பட வேண்டும் அதே போன்று காலையிலும் சரி இரவிலும் சரி தூங்க போகும்போது எப்படி செயல்படுத்த வேண்டும் காலையில் எழுந்தவுடன் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் தீமையான உணர்வு வந்தால் எப்படி அதை சதுர்த்தி செய்ய வேண்டும் விண்ணுல காற்றுகளை எப்படி கவர வேண்டும் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் நமக்குள் வராதபடி எப்படி தடுக்க வேண்டும் என்று இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து கூறி ரத்தன சுருக்கமாக ஒவ்வொரு இடத்திலும் நாம் செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகளை அது தெளிவாக எடுத்து நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு நிலத்தை பண்படுத்தி அதில் நல்ல விதைகளை நாம் பதிய செய்து அதற்குண்டான பராமரிப்புகளை செய்து அந்த வித்தை நாம் வளர்த்தோம் என்றால் நல்ல மகசூல் நாம் காண்பது போன்றுதான். உங்கள் மனதை பண்படுத்தி உங்கள் எண்ணங்களை அந்த மகரிஷியில் ஞானிகள்பால் அழைத்து சென்று அருள்ஞானி உடலை உங்களுக்குள் எப்படியும் நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் இதை பண்படுத்தி அந்த ஆற்றல் மிகுந்த சக்தியை உங்களுக்குள் ஊழ்வினைகின்ற வித்தாக பதிவு செய்கின்றேன். அந்த ஞானிகள் உடலை உங்களுக்குள் பெறக்கூடிய தகுதியும் ஏற்படுத்துகிறேன் என்று குரு இதிலே உணர்த்துகின்றார்கள். அந்த தகுதியை ஏற்படுத்தி ஊழ்வினையாக வித்தாக பதிவு செய்த நிலைகளை அதன் துணை கொண்டு நீங்கள் மீண்டும் இதை நினைவு கொண்டு வந்து அந்த அருள்ஞானி உடலை பெற வேண்டும் என்று அது எண்ணி இயங்கினால் எண்ணியவுடன் உங்களுக்குள் அந்த சக்தி கிடைப்பதற்குத்தான் இதை செயல்படுத்துகிறேன் என்று மீண்டும் மீண்டும் இதிலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். நாம் இந்த உலகை அறிய வேண்டும் என்று நோக்கத்தில் தினமும் பத்திரிகையோ அல்லது டிவியோ இதுபோன்று எத்தனையோ இன்று இருக்கக்கூடிய வளர்ச்சியடைந்த சாதனங்கள் மூலமாக இந்த செய்திகளை நாம் அறிய வேண்டும் என்று படிக்கின்றோம், பார்க்கின்றோம், கேட்கின்றோம், நுகர்கின்றோம். ஆனால் குறைந்தது 15 நிமிடமோ அரை மணி நேரமோ இந்த செய்திகளை நாம் பார்த்தாலும் கேட்டாலும் நமக்குள் பதிவானாலும் அந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து விடக்கூடாது, நமக்குள் அணுவாக உருவாகிவிடக்கூடாது, அந்த தீய விளைவுகள் நமக்குள் வந்துவிடக்கூடாது. இதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்சம் 5 நிமிடமாவது இதற்கு நாம் முயற்சி செய்து ஆத்மசுத்தி செய்ய வேண்டும் என்று குரு சொல்லி இந்த கண்ணை திறந்து நினைவு விண்ணிலை செலுத்தி அந்த மகரிஷி நலசக்தி நாங்கள் பெற வேண்டும், அது எங்கள் ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் அந்த மகரிஷி நலசக்தி படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களும் அந்த அரிசக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு 5 நிமிடம் கண்ணை திறந்து 1 நிமிடம், கண்ணை மூடி 1 நிமிடம், மீண்டும் கண்ணை திறந்து 1 நிமிடம் என்று இப்படி இந்த உணர்வுகளை காட்டிலிருந்து நாம் ஞானிகள் உணர்வை கவர்ந்து நமக்குள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பின் இந்த உலக மக்கள் அனைவரும் மகரிஷி நல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும். இந்த உலக மக்கள் அனைவரும் தெளிந்து வாழ வேண்டும். ஒற்றுமை உணர்வுடன் சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று நாளை நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த நாட்டிற்கும் இந்த உலகிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக அமைய வேண்டும் என்று நாம் இதுபோன்று தூய்மைப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குரு இதிலே நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அதே போன்று நாம் வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, அல்லது தொழிலிலும் சரி, மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் ஏசி பேசுவதையோ சண்டையிடுவதையோ நாம் சந்தர்ப்பவசத்தால் காண நேர்ந்தால் அதைக் கண்டு நாம் கோபப்படுகின்றோம், ஆத்திரப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். ஆனால் இந்த ஆத்திரம், கோபம், வேதனை இதுபோன்ற உடலை நாம் எடுத்துக்கொண்டால் நம் உடலுக்குள்ள கைகால் குடைச்சல் போன்ற எத்தனை தொல்லைகளுக்கு இது காரணமாகின்றது. அவர்கள் சண்டை போடுகின்றார்கள், ஆனால் நமக்குள் கைகால் குடைச்சலாக வந்து சேர்கின்ற அந்த விஷத்தன்மைகள் நம் உடல்ல நம் சுவாசத்தின் வழி வந்து உயிரிழப்பட்டு உடலுக்குள் சென்ற பின் இது வந்து உணர்வு விஷத்தன்மை கொண்ட உணர்வு வடிகட்டப்பட போகும்போது தீமை செய்யக்கூடிய வினைகளாக வரும்பொழுதுதான் எதிர்மறையாகி கைகால் அந்த எலும்புகள் மற்ற நிலையில் குடைச்சலாகின்றது. இது வராதபடி உடனடியாக நாம் ஆத்மசுத்தி செய்து அந்த மகரிஷி நலசக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று இந்த உணர்வு வலிமை சேர்த்துக் கொண்டு யார் சண்டையிட்டார்களோ அவர்கள் அந்த மகரிஷி நலசக்தி பெற வேண்டும், அவர்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று இந்த உணர்வை பாய்ச்சி விட்டு அவர்கள் சகோதர உணர்வு கொண்டு ஒற்றுமை உணர்வுடன் அவர் என்றுமே அந்த மகரிஷி நல்வட்டத்தில் வாழ வேண்டும் என்று அந்த சகோதர உணர்வுடன் அவர் வளர வேண்டும், பண்பு கொண்ட நிலையில் செயல்பட வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அது மீண்டும் மீண்டும் உற்று பார்த்து என்ன ஏது என்று இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடாது, அந்த உணர்வை பதிவு செய்யக்கூடாது, அந்த உணர்வு நமக்குள் வலுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை குருநாதிலே தெளிவாக்குகின்றாக அந்த ஆத்மசுத்தி செய்து நல்ல உணர்வை நமக்குள் வலிமையாக்கி அந்த உணர்வின் துணை கொண்டு அவர்களுக்கு இந்த நல்ல உணர்வை பாய்ச்சி விட்டு நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். இதே போன்று நாம் ஒரு தொழிலுக்கு செல்கின்றோம், கடையை நாம் திறக்க செல்கிறோம் என்றால் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது அந்த மகசிமா மகரிஷி நலசக்தியும் துருவ மகரிஷி நலசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் பெற வேண்டும் என்று நமக்குள் இந்த உணர்வை வலிமையேற்றி உடல் முழுவதும் இந்த உணர்வை பரவச்சியது இந்த சக்தி வாய்ந்த உணர்வு கொண்டு இங்கிருந்து நாம் எண்ணி எங்களுடைய வாடிக்கையாளர் அனைவரும் அந்த மகரிஷி நலசக்தி பெற வேண்டும், எங்களிடம் வாங்கி செல்லக்கூடிய பொருள்கள் அவர்களுக்கும் நல்ல முறையில் அவர் உடல் ஆரோக்கியத்திற்கும் அவர் வாழ்க்கையில் ஒன்றுபட்டு வாழவும் மகிழ்ந்து வாழவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வாடிக்கையாளர்களையும் எண்ணி நாம் வைத்திருக்கூடிய பொருள்களையும் எண்ணி இங்க வீட்டிலிருந்தே இந்த உணர்வுகளை பாய்ச்சி இந்த வருவோருக்கெல்லாம் இந்த அருள் உணர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வு நினைவு செலுத்தி இங்க வீட்டிலிருந்து செல்ல வேண்டும். கடையை திறந்த பின்பும் கடையில் அமர்ந்த பின்பும் இதே உணர்வுகளை செலுத்தி பொருள்களை முற்று பார்த்து வாடிக்கையாளர் வந்தாலும் அந்த மகிழ்ச்சி சக்தி அவர் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்க வேண்டும், மன மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், ஒரு நலம் வளம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை பாய்ச்சி அவர்கள் பொருளை கொடுத்தோம் என்றால் நம் தொழில் இந்த வியாபாரம் ஏனென்றால் இந்த உணர்வுகள் பதிவு செய்து நாம் அனுப்பப்பட போகும்போது அவர் பயன்படுத்த போகும்போது அவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், இந்த பொருளால் அவர்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். ஆக இந்த உணர்வு துணை கொண்டு அவர்கள் நம்ம எண்ணும் பொழுது இந்த மகிழ்ந்த உணர்வு வரும்போது இங்கே நம் கடைக்கு தேடி வருவார்கள். நம் தொழிலும் சீராக நடக்க அந்த மகிழ்ந்த உணர்வு உண்டு. அவர்களுக்கு அது நல்லதாகின்றது, நமக்கு இது நல்லதாகின்றது. அதே சமயத்தில் நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும், எந்த வீட்டிற்கு சென்றாலும், எந்த நிலையில் சென்றாலும் நம்முடைய சொல் செயல் அங்கே அவர்களை ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும். எங்கள் சொல்லிலே இனிமேல் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும், இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் இதை போன்று செயல்படுத்த வேண்டும். அதே போன்று நம் குடும்பத்திலே பையனுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி திருமணம் ஆக வேண்டும் என்றால் அந்த மகரிஷி சக்தி அவர் கிடைக்க வேண்டும், அவருக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வுகளை பாய்ச்சி விட்டு அவர் திருமணமாகி எங்கே சென்றாலும் சரி அந்த குடும்பம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், மகிழ்ந்து வாழ வேண்டும், செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும், அந்த குடும்பத்தில் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நான் பாய்ச்சி அதே போன்று அந்த திருமணம் ஆகக்கூடிய பெண்ணும் இதே உணர்வு எண்ணி அந்த மகரிஷி சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் வளர வேண்டும் என்று வலுவேற்றிக் கொண்டு எங்கே திருமணமாகி சென்றாலும் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய இருளை நீக்கக்கூடிய சக்தியாக என்னுடைய சொல் செயல் அங்கே செயல்பட வேண்டும், அந்த குடும்பத்தை ஒன்றுபட்டு வாழச் செய்ய வேண்டும், செல்வ செழிப்புடன் வாழச் செய்ய வேண்டும் என்று இந்த உணர்வுகளை வலுவேற்றிக் கொண்டு இப்படி செயல்படுத்தினோம் என்றால் அதற்குண்டான நல்ல வரணம் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த வீட்டிற்கு சென்றாலும் இதே உணர்வுகளை செயல்படுத்தி அந்த குடும்பத்தில் உள்ளவரும் அந்த குடும்பத்தில் நினைப்போரும் அனைவரும் அந்த மகிழ்ச்சிக்கு பெற வேண்டும், அவர் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று இந்த உணர்வுகளை அங்கே சென்று செயல்படுத்தினோம் என்றால் நமக்கு அந்த வீட்டிலும் ஒரு மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படுகின்றது. அனைவருக்கும் இது மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படுத்தப்பட போகும்போது இந்த குடும்பமே ஒரு கோவிலாக மாறுகின்றது, நம்முடைய செயல் அங்கே தெய்வ செயலாக மாறுகின்றது. ஆக இதையெல்லாம் நாம் பக்குவப்படுத்தி நாம் செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகள் என்று குரு இதை உணர்த்துகின்றார்கள். ஏனென்றால் பெருவீடு பெருநிலை என்ற நிலையாக நமது ஆறாவது அறிவின் துணை கொண்டு கார்த்திகேயா என்று அந்த மெய் ஒளி மெய் ஞானம் பெறக்கூடிய சக்தியாக வாழ்க்கையில் வரக்கூடிய இருள் சூழும் நிலைகளை அந்த கார்த்திகேய என்ற நிலை இருளை போக்கிடும் சக்தியாக நாம் செயல்பட்டு மெய் ஒளி காணும் மெய் வழி செல்லும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த வாழ்க்கை நிலைகளை நாம் சீர்படுத்த வேண்டியது அவசியம் என்பதற்கு இதை உணர்த்துகின்றார்கள். அதே போன்று நண்பர்களை சந்திக்கின்றோம், அவர்கள் மேல் நாம் பட்டுக்கொண்டு எண்ணப்பட போகும்போது அவர்கள் தொழிலிலோ குடும்பத்திலோ சிறு சிறு சிக்கல்களோ குறைகளோ வந்தால் என்ன இப்படி ஆகிவிட்டது என்று நாம் அந்த உணர்வுகளை எண்ணி நாம் எடுத்து நமக்குள் பதிவாக்க விடாதபடி அந்த மகரிஷினால் சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று அந்த உணர்வுகளை வலுவேற்றிக் கொண்டு நண்பர்கள் உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும், அவர்கள் அறியாது அவர்களை இயக்கக்கூடிய தீமையிலிருந்து அவர்கள் விடுபடக்கூடிய இந்த உயர்ந்த ஞான சக்தி கிடைக்க வேண்டும், அந்த மகரிஷினால் சக்தி அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தெளிந்து தெரிந்து தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் அந்த மகரிஷினால் சக்தி அவர் பெறக்கூடிய தகுதி பெற வேண்டும் என்றும் இந்த உணர்வுகளை பாய்ச்சி அவர்களுக்கு இந்த உணர்வை செலுத்தினோம் என்றால் அவர்கள் தீமை நமக்குள் வருவதில்லை. அதே போன்று நாம் அந்த நல்ல வாக்கினை பதிவு செய்து உன் குடும்பம் அதில் மகிழ்ச்சி ஏற்படும், உன் தொழில் சீராகும், மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய அரசக்தி நீ பெறுவாய் என்று இந்த வாக்கினை பதிவு செய்து அவர்களுக்கு இந்த உணர்வை ஊட்டினால் அவள் எண்ணி ஏங்கி படும் போது இந்த உயர்ந்த சக்தி அவர்களுக்கு உறுதுணையாக அமைந்து அவருடைய வாழ்க்கையும் சீராக நம்முடைய உணர்வுகள் அங்கே பயன்படுகின்றது. ஆக இதுபோன்று நாம் நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய பக்குவமான நிலைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். அதே போன்று சிலருக்கு திருமணம் ஆனாலும் திருமணமான பின் குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அது குழந்தை இல்லை புத்திர பாக்கியம் இல்லை என்று எண்ண வேண்டியதில்லை, எனக்கு அந்த புத்திர பாக்கியம் உண்டு, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி அசக்தி என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், உடல் முழுவதும் படர வேண்டும் என்று ஒரு உணவை உட்கொண்டாலும் சரி ஒரு வேலையை செய்தாலும் சரி எங்கு சென்றாலும் சரி எல்லா நேரத்திலும் இதுபோன்று நாம் எந்த செயலை செய்வதற்கு முன்னும் இந்த மகிழ்ச்சி சக்தி நான் பெற வேண்டும், ரத்த நலங்களை கலக்க வேண்டும் என்று உணவு உட்கொண்டாலும் சரி மற்ற எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உணவுகளை இணைத்து இணைத்து நாம் உணவை உட்கொள்ளக்கூடிய இந்த உணவுப் பொருள்கள் எனக்குள் அந்த புத்திர பாக்கியம் பெறக்கூடிய அணுக்களாக அந்த சக்தி வாய்ந்த அணுக்களாக உருவாக வேண்டும் என்ற இந்த கூர்மை அவதாரம் என்ற நிலையாக எந்த உயர்ந்த உணர்வை நாம் பெற வேண்டும், இந்த குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ கீதியிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய் என்று சொல்வது போன்று காலையிலும் சரி இரவிலும் சரி இந்த உணர்வுகளை நாம் பக்குவப்படுத்தி தொடர்ந்து சேதம் என்றால் இந்த உணர்வு நமக்குள் கருவிற்று சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு ஞான குழந்தையாக வளரக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகின்றது. அதே போன்று அன்றாட வாழ்க்கையை நாம் காலையிலிருந்து இரவு வரை எத்தனை வேலைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் அங்கும் இங்கும் நாம் செயல்படுத்துகின்றோம். ஆத்மசுத்தியும் செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம். இருந்தாலும் இரவு படுக்க போகும் முன் அவசியம் ஒரு குறைந்தது இதில் ஒரு 15 to 20 நிமிடமாவது இந்த சக்தியை நாம் எடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது என்று சொல்லுகின்றார். ஆனால் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்தித்தோர் அத்தனை பேரையும் நினைவு கொண்டு வந்து அந்த மகிழ்ச்சி சாஸ்திரத்தை அவர் ரத்தனங்களை கலக்க வேண்டும், உடல் முழுவதும் வளர வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் இந்த உடல்களை பாய்ச்சி அவர் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளம் பெற வேண்டும், ஒற்றுமை உணர்வு வாழ வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நாம் ஒரு நிறைவுபடுத்தி ஒரு சாந்தமான பண்பு கொண்ட உணர்வு கொண்டு இந்த உணர்வை எண்ணி நாம் செயல்பட்டோம் என்றால் அந்த இரவு தூக்கம் முழுவதுமே ஒரு ஆனந்தமான நிம்மதியான உணர்வுகளாக இது அந்த தூக்கமே ஒரு தியானமாக அமைகின்றது. ஏனால் இந்த இரவு நேரம் நாம் படுக்கப்பட போகும்போது இது மிக முக்கியமாக குருநாதிலே பல இடங்களில் இதை உணர்த்துகின்றார். மீண்டும் இதில் நினைவுபடுத்தி சொல்கின்ற இரவு தூங்கப்படும் போது நாம் எந்தமே அந்த அமைதி கொண்டு நிறைவு கொண்டு மன நிம்மதி கொண்டு அருள் உணர்வு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற இந்த உயர்ந்த நோக்குடன் நாம் தூங்கினோம் என்றால் இந்த இரவு நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகளும் நல்ல உணர்வுகளாக நம் ஆன்மாவையும் இந்த உடலையும் நம் மனதையும் சீராக்குவதற்கு மகரிஷியின் அல்வட்டத்தில் இணைந்து வாழ்வதற்கு இது ஏதுவாக இருக்கின்றது. அதே போன்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையில் நாம் எடுத்து வந்தாலும் சதுர்த்தி சந்தர்ப்பவசத்தால் நாம் தொழிலிலோ நண்பர்களோ அல்லது குடும்பத்திலோ அல்லது சொந்த பந்தத்திலோ எதிர்மறையான உணர்வுகளை நாம் சந்தித்து விட்டால் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்று நாம் அவர்களை பகைமையாக எண்ணுகின்றோம் அல்லது அவர்களை நம்மை பகைமையாக எண்ணுவார்கள். இந்த பகைமை என்ற நிலையில் நமக்குள் வளர்ந்துடாதபடி சதுர்த்தி அதை அகற்றிடும் சக்தியாக நாம் அந்த அருள் உணர்வுகளை நாம் பெற்று அந்த பகைமைகளை அகற்றி நாங்கள் இருவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், என் சொல் அவர்களுக்கு புனிதாக பார்க்க வேண்டும், என் சொல்லெல்லாம் அவர்களுக்கு இனிமையாக அமைந்து நாங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று இது போன்ற உயர்ந்த உணர்வுகளை நாம் எடுத்து நமக்குள்ளும் வளர்த்து அவர்களுக்குள்ளும் இது பரப்ப செய்யும் பொழுது பகைமைகளை அகற்றுகின்றது, ஒன்றுபட்டு வாழச் செய்கின்றது, நாம் அந்த ஏகாந்த நிலை கொண்டு வாழவும் இது உதவியாக அமைகின்றது. ஆக இதுபோன்று ஒவ்வொரு நாளும் இதை செயல்படுத்த வேண்டும். காலை எழுந்ததுமே இதுபோன்று நம் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்தோர் இதுபோன்று எதிர்மறையான உணர்வு கொண்டு இருந்தால் அவர்களுக்கு இதுபோன்று காலையில் எழுந்ததுமே இந்த அருள்நிலை பாய்ச்சி நட்பு கொண்டு பகைமையில் அகற்றி ஒன்றுபட்டு வாழும் உணர்வுகளாக அந்த சகோதர உணர்வுகளை நாம் அவசியம் இதை வளர்க்க வேண்டும். தொழிலுக்கு சென்றாலும் சரி அல்லது வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் இதுபோன்று எண்ணி அந்த வேதனையோ கோபமோ ஆத்திரமோ வெறுப்போ இதுபோன்ற உணர்வு நமக்குள் வளராதபடி என்றுமே அந்த அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும், நமக்கு வர வேண்டிய பாக்கி சீக்கிரம் அவர் கொடுக்கக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று இதுபோன்று அங்கே பகைமைகளையோ இருளான உணர்வுகளையோ நமக்குள் வளராதபடி அது ஏகாதசி விரதம் கொண்டு காலையில் எழும்பொழுது இப்படி நாம் தொல்லை செய்வோர் இடைஞ்சல் செய்வோர் அல்லது நாம் ஒரு சிலர் எண்ணி ஆத்திரப்படும் இதுபோன்ற உணர்வுகளை நாம் சமப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஏகாந்த உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த விழித்தவுடனே இந்த மகிழ்ச்சி ஓட்டும் உணர்வாக ஒரு தெளிந்த உணர்வை நாம் செயல்படுத்தினோம் என்றால் அந்த நாள் முழுவதுமே இந்த பண்பு கொண்ட தெய்வீக நிலைகளாக நாம் செயல் அமையும். அதே சமயத்தில் இந்த உலகம் முழுவதுமே எத்தனை உணர்வுகள் விஞ்ஞானத்தினால் வெளிப்பட்ட நெஞ்சு கொண்ட உணர்வுகள் அதிகமாக பெருகி பெருகி நம்மை அறியாது மற்றவருடைய உணர்வுகளும் சரி நாம் உணவாக உட்கொண்ட நிலைகளும் சரி கடுகடுத்த உணர்வுகளும் சிந்தனையற்ற உணர்வு வரப்பட போகும்போது இது நம்மை அறியாது சாக்கடை போன்று இந்த உணர்வுகள் அது நம்மை அறியாது இருள் சூழச் செய்யும் நிலை எத்தனை வழிகள் வருகின்றது. ஆக அந்த வராகன் நாற்றத்தை பிளந்து எப்படி நல்ல உணர்வுகளை அது நல்ல பருப்பை சாக்கடையிலிருந்து அது எடுத்து அது உணவாக எடுக்கின்றது. இதுபோன்று இந்த மகரிஷியின் ஞானிகள் உணர்வு இந்த காற்று மண்டலத்தில் பரவி இருப்பதை நாம் நுகர்ந்து எடுப்பதற்கு இதை ஒரு பயிற்சியாக வைத்துக் கொண்டு நம்முடைய நிலவில் என்றுமே அந்த விண்ணுலகம் சென்று அதாவது நாம் சாதாரண மனிதர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அனைத்துமே இங்கே ஒரு லோக்கல் டிவி போன்று அல்லது லோக்கல் சேனல் போன்று அது அந்த உணர்வுகளை சிக்காது. சக்தி வாய்ந்த சில ஆண்டு நாட்களை வைத்து எங்கேயோ ஒளிபரப்பாக ஆகக்கூடிய நிலைகளை சேட்டலைட் மூலமாக இன்று எப்படி காணும்படி செய்கின்றார்களோ வீட்டிற்குள் அது கொண்டு வரும்படி செய்கின்ற இதுபோன்று அந்த மகிழ்ச்சியின் ஞானிகள் உணர்வுகளை நம்முடைய நினைவுகளை விண்ணுலகில செலுத்தி அந்த மகிழ்ச்சியின் ஞானிகளோடு தொடர்பு கொண்டு கூர்மை அவதாரமாக இது வலுகொண்ட நிலை ஏனென்றால் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆழமாக இந்த உணர்வை இப்பொழுது நான் பதிவு செய்கின்றேன். மீண்டும் இதை நினைவு கொண்டு எண்ணி இயங்கி அந்த சக்தி பெற வேண்டும் என்று உங்கள் நினைவுகளை விண்ணுலகில் செலுத்தின என்றால் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை உங்களுக்குள் இது ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது. அந்த உயர்ந்த உணர்வை விண்ணிலிருந்து நீங்க பருக பருக இந்த சாக்கடையாக இருக்கின்ற இந்த காட்டு மண்டலத்தின் உணர்வுகள் நம்மை அணுகாது. அதே சமயத்தில் அந்த உணர்வுகள் நமக்குள் உடலிலோ அல்லது தோல் மண்டலத்திலோ அல்லது மற்ற எந்த வகையிலே நமக்குள் புகாது. நம்மை நாம் காக்கக்கூடிய சக்தியாக நமது ஆன்மாவை ஒரு வலு கொண்டதாக சக்தி வாய்ந்ததாக நாம் பெருக்க முடியும். ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று நாம் இதை அமைத்துக் கொள்ள முடியும். இதை போன்று நெறிப்படுத்தி முறைப்படுத்தி நம்ம ஒவ்வொரு நொழிப்பிலும் நம்ம உயிரான ஈசனுக்கு கோவிலில் எப்படி அபிஷேகம் செய்கின்றார்களோ ஆராதனை செய்கின்றார்கள் இந்த உயர்ந்த உடலில் நம்ம உயிரான ஈசனுக்கு கொடுக்க அந்த மகரிஷியின் ஞானியின் உடல் நாம் இந்த உயிரில் உராய செய்ய நல்ல உடல் அங்கே ஜீவன் பெற்று ஈசனுக்கும் அங்கே மகிழ்ச்சி வருகின்றது, உயர்ந்த உணர்வுகளும் அங்கே தோன்றுகின்றது. அதே சமயத்தில் உயிரில் உராய்ந்த இந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகள் அந்த தெய்வீக உணர்வு உடல் முழுவதும் பரவும் பொழுது இந்த உடலான சிவத்திற்கு அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. உடலான சிவனும் மகிழ்ந்து உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்வும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாக வருகின்றது. ஆக என்றுமே அந்த மகிழ்ச்சி நல்வழியில் நாம் வாழ இந்த வாழ்க்கையே இது ஒரு தியானமாக அனைவருக்கும் இது கிடைக்க இது தவ வாழ்க்கையாக நாம் சாதாரணமாக இந்த வீட்டில் இருந்து கொண்டு இருந்த இடத்திலிருந்து இந்த உயர்ந்த சக்திகளை நமக்கு கொண்டு வரவும் நம் ஆன்மாவிலே பெருக்கவும் நம் ஜீவான்மாவிலே வளர்க்கச் செய்யவும் உயிரான்மாவிலே ஒளியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக இது ஒவ்வொருவரும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்று குரு இந்த வழிமுறைகளை தெளிவாக எடுத்து கூறுகின்றார். அதே சமயத்தில் நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த நிலைகளுக்கு சென்றாலும் ஒரு உயர்ந்த நிலையை பெறக்கூடிய ஒரு பிரசாதமே நாம் வாங்குகிறோம் என்றாலும் நமக்கு முன் இருப்பவர்களுக்கு அந்த உயர்ந்த உணர்வு கிடைக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி சக்தியில் அவர் பெற வேண்டும். அவர் எண்ணுமே அந்த உயர்ந்தநிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வை அங்கே செலுத்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது நாம் இருந்த இடத்தில் அந்த சக்தி பெறுகின்றோம். அவர்களை மற்றவர்களை உண்டி தள்ளுவதோ அவர்களை தள்ளிவிட்டு நாம் பெற வேண்டும் என்றோ இந்த உணர்வு இல்லாதபடி அது சரணாகதி தத்துவம் என்று போன்று இல்லாதபடி மற்றவர்களுக்கு கிடைக்காதபடி நாம் முதலில் சென்று இதை பெற வேண்டும் என்று இந்த உணர்வு இல்லாதபடி அனைவருக்கும் இந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் இந்த வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொண்டது நம்முடைய வாழ்க்கையில் என்றுமே ஒரு மற்றவர்களுக்கும் சரி ஒரு எடுத்துக்காட்டாக இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்றால் நாம் அந்த அறிவு உணர்வுகளை எடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுது நம்மை பார்ப்பவருக்கு இந்த உயர்ந்த உணர்வு ஓட்டி இவரை போன்று நாம் இந்த பண்பட்ட நிலையில் செயல்பட வேண்டும் என்று நம்மிடமிருந்து வெளிப்படும் உணர்வுகள் தான் அவர்களுக்கு இந்த பண்பட்ட நிலையில் உணர்த்தக்கூடிய தன்மையாக நாம் வளர வேண்டுமே தவிர நாம் மற்றவர்களை தள்ளிவிட்டோம் மற்றவர்களுக்கு கிடைக்காதபடி நாம் முதலில் சென்றால் நாம் இதை பெறலாம் என்றோ இதுபோன்ற எண்ணம் இல்லாதபடி அனைவருக்குமே இது அருள்சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அருள்ஞானியின் அருள்வட்டத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு உலகுக்கு எடுத்துக்காட்டாக நாம் வளர வேண்டும். அது நம்மை பார்த்தால் மற்றவர் அனைவருக்குமே இந்த தெளிந்த உணர்வு கிடைக்க வேண்டும். அந்த உயர்ந்த சிந்தனைகள் அவருக்கு வர வேண்டும். அந்த அறிஞர்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியாக நாம் இதுபோன்று அந்த ஒரு மகான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அந்த மகிழ செய்யக்கூடிய உணர்வாக நமக்குள் பெருக்கி அனைவருக்கும் இந்த மகிழ்ந்த உணர்வை ஊட்டக்கூடிய சக்தியாக நாம் வளர்ந்து காட்ட வேண்டும். மாமகர் ஈஸ்வராய குரு காட்டிய அருள் வழியில் என்றுமே நாம் இந்த அருள் வழியை நாம் பெற்று அனைவருக்கும் அருள் வழி வாழச் செய்யக்கூடிய சக்தியாக நாம் வளர வேண்டும். அவ்வுரு இட்ட கட்டளைப்படி உங்க உயிரை கடவுளாக அமைத்து உடல் ஆலயமாக அமைத்து உங்களுக்கு எப்படி இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேனோ அந்த உடலை நான் பெறுகின்றேன். இதே போன்று நீங்களும் ஒவ்வொருவருக்கு இது கிடைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அறிஞானம் பெற வேண்டும். ஒவ்வொரு இந்த மகிழ்ச்சி நலவட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று நீங்கள் இதை பெருக்கி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் இந்த உயர்ந்த உணர்வு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பாய்ச்சி இந்த உடலை உங்களுக்கு வளர்த்துக் கொண்டால் கீதையில் எதை எண்ணுகின்றாயோ அதுவாக நீ ஆகின்றாய் என்று சொல்வது போன்று எந்த உயர்ந்த உணர்வு நீங்கள் பெற அடுத்தவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று உள்ள பூர்வமாக மானசீகமாக எடுத்து விளைய வைத்து அடுத்து கொடுக்கப்பட போகும் அந்த சக்தி உங்களுக்குள் ஓங்கி வளர்கின்றது. உங்களை அங்கே அழைத்துச் செல்கின்றது. அந்த மகிழ்ச்சி வாழும் எல்லைக்கே நாம் செல்ல முடியும். நம்மிடம் இருந்து உழைப்பிடும் மூச்சலைகள் மற்றவர்களுக்கு இந்த உயர்ந்த உணர்வு பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. உலக மக்களும் மகிழ்ந்து வாழ அமைதி பெற செய்ய அல்வட்டத்தில் மகிழ்ச்சி அல்வட்டத்தில் இணைந்து வாழ இது ஏதுவாகின்றது என்பதை ஒரு இந்த ஆத்மசுத்தி செய்யக்கூடிய முறைகளையும் வாழ்க்கையை தியானமாக்கும் நிலைகளையும் ஒரு எட்டு கட்டளை நாம் அருள் செய்யக்கூடிய வழிமுறைகள் இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
உங்க மனசை பண்படுத்தி மகரிஷிகளின் அருள் சக்தியை நீங்க எண்ணியுடனே கிடைக்க பெற செய்வதற்கு உங்களுக்கு உபதேசித்து ஆற்றமிக்க இந்த உணர்வின் எண்ணங்கள் உங்களுக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்து நீங்க எண்ணும் போது மகரிஷிகளின் அருள் சக்தி பெரும் தகுதியாக ஏற்படுத்தியது இன்னிரவர்களின் தியானம். இப்படி தகுதி பெற்ற நீங்கள் உங்க வாழ்க்கையில் இப்போ உலகத்தை அறிந்து கொள்ள பத்திரிகையை நாம் படிக்கின்றோம். அப்போது பத்திரிகையை படித்து முடிந்தவுடனே பத்திரிகையின் செய்திகளை நாம் படிக்கின்றோம். இங்கே திருடு நடந்தது, அங்கே ஆக்சிடென்ட் நடந்தது, இங்கே கொள்ளையடிக்கப்பட்டது என்ற இப்படி தீய செயல் கொண்டிய உணர்வுகளை பயப்படும் உணர்வுகள் நமக்குள் அச்சுறுத்தும் உணர்வுகள் நாம் படிக்கும் போது நம் உடலுக்குள் நல்ல குணத்துடன் உலகை அறிந்து கொள்ள நிலையில் நமக்குள் இந்த உணர்வுகள் அனைத்தும் கலந்து விடுகின்றது. இதை உடனே சுத்தப்படுத்த வேண்டும். இந்த தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் உடனே ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிவிட்டு ஒரு நிமிடம் ஏங்க வேண்டும். அடுத்து மகிழ்ச்சிகளின் அசக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்க உடலுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் ஏக்கத்துடன் உங்க உடலை தியானிக்க வேண்டும். இதற்கு பேர் ஆத்மசித்தி என்று பேர். இவ்வாறு பத்திரிகை படித்த உடனே ஒரு நிமிடம் கண்ணை திறந்து அடுத்த நிமிடம் கண்ணை மூடி ஆத்மசித்தி செய்துவிட்டு இப்படி ரெண்டு தரம் கூட செய்யலாம். அதிகமான நிறைகள் படித்திருக்கிறோம், இப்ப 15 நிமிஷம் 1 நிமிஷம் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது ஆத்மசித்தி செய்யணும். கண்ணை திறந்து 1 நிமிஷம் மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும், மகிழ்ச்சியின் அசக்தி என் உடம்பு முழுதும் படணும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து மறுபடியும் கண்ணை மூடி இப்படி 5 தரம் செய்யணும். இப்படி செய்துவிட்டு அடுத்து உலகம் முழுதுக்கும் மகிழ்ச்சியின் அசக்தி படர்ந்து உலக மக்கள் ஒற்றுமையாகும் நினைவும் உலக மக்கள் அனைவரும் நன்மை பெய்க்கும் சக்தியாக படர வேண்டும் என்ற நிலையும் இப்ப நாம் தீயதை பார்த்திருந்தா அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற்று தீய உணர்வுகள் நீங்கி நல்ல உணர்வுடன் வாழ்ந்திட வேண்டும் ஈஸ்வரா என்று சொல்லிட்டு பத்திரிகை படித்த உடனே இப்படி செய்கிறார்கள். இப்ப சண்டையிடுறவங்க பாக்குறோம் வேடிக்கை, அதை நாம் வேடிக்கைதான் என்று எண்ணுகின்றோம். அடிக்கடி சண்டையிடுவோரை நாம் பார்த்து கொண்டிருந்தா சண்டையிடும் போது கோபமும் வேதனையும் படுகின்றோம். இந்த உணர்வு நம் உடலுக்குள் சிறுக சிறுக சேர்த்து நம்மையும் கோபக்காரனாகும், வேதனைப்படும் போது கைகால் குடைச்சல் ஆகும், அதே சமயத்தில் இரத்த கொதிப்பு உண்டாக்கி மனிதனுடைய நிலைகளே கடும் நோய்க்கு கைகால் வராத நிலைகளாகிவிடுகின்றோம். இதை போன்ற நிலைகள் வராது தடுக்க அடுத்த நிமிடமே ஆத்மசித்தி செய்துவிட்டு மகிழ்ச்சிகளின் அசக்தி என் உடல் முழுதும் படரணும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஆத்மசித்தி செய்துட்டு நாம் சண்டையிட்டோரை பார்த்த உடனே மகிழ்ச்சிகளின் அசக்தி அவர்கள் பெற வேண்டும், அவர் அறியாத இருவர்கள் நீங்க வேண்டும், அவர்களுக்குள் சகோதர உணர்வுகள் வளர வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாம் போயிட்டே இருக்கோம். இப்ப கடையில வியாபாரம் மந்தமா இருக்குது, இதே மாதிரி ஆத்மசித்தி செய்துட்டு கடைக்கு போறதுக்கு முன்னாடியே மகிழ்ச்சியின் அசக்தி என் கடையிலே படர வேண்டும், என் பொருள்கள் அனைத்தும் படர வேண்டும், என் கடையில் வாடிக்கையாளர் அனைவருமே அது உணவாக உட்கொள்வோர் அனைவரும், ஆனால் அதை உடைகளாக இருந்தால் உடித்துக் கொள்வோர் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அசக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் இருந்த நிலைகள் நீங்கி மெய்ப்பொருள் காணும் நிலைகள் பெற்று மகிழ்ச்சிகளின் அசக்தியார் அவங்க குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணிவிட்டு கடையை விட்டு செல்லுங்க, கடைக்கு வீட்டை விட்டு செல்லுங்க. கடைக்கு சென்ற பின் இதே போல ஆத்மசித்தி செய்து உங்க கடையில இதே மாதிரி எண்ணி வியாபாரத்தை தொடங்குங்க. அப்போது உங்க உடல்ல சேரும் அழுக்கினை நீக்கிக் கொள்ளுகின்றீர்கள், உங்க உணர்வின் ஆன்மா சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. நீங்கள் சரக்கு எடுத்து கொடுக்கும் போது உங்க சொல்லை அவர் கேட்டு உணர்ந்த பின் உங்களை பார்க்கும் போது நீங்க எடுத்துக்கொண்ட நல்ல உணர்வுகள் அவர்களை அவர்கள் இருள் சுந்த நிலையை நீக்குகின்றது. உங்க கடையை தேடி வரும் நிலைகள் வருகின்றது, அவர்களும் இந்த கடைக்கு போனால் நலம் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இங்கு வருவார்கள். இதை உங்க அனுபவத்தில் பார்க்கலாம். இதை போல பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைகளுக்கு ஆத்மசித்தி செய்துட்டு மகிழ்ச்சிகளின் அசக்தி என் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும், திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் அந்த குடும்பத்தில் என் குழந்தையின் செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்க வேண்டும், அந்த குடும்பம் தொழிலில் செழித்து ஓங்க வேண்டும், செல்வ செழிப்புடன் வாழ்ந்திட வேண்டும், அந்த குடும்பங்களின் நலங்கள் ஓங்கி வளர வேண்டும், அந்த சக்தி என் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அந்த தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி எண்ணா அந்த குழந்தையின் எதிர்காலம் சிறந்திருக்கும், சீக்கிரம் திருமணமும் நடக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய பெண்களும் மகிழ்ச்சிகளின் அசக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு நான் திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் அந்த குடும்பம் செல்வ செழிப்புடன் வளர வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், அந்த குடும்ப ஒற்றுமை வளர வேண்டும், என் சொல் அங்கு இனிமை பெற வேண்டும், அந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று இரவு ராத்திரிக்கு படுத்துவும் போது காலையில் எழுந்திருக்கும் போது தொழில் செய்யும் போது இதை எண்ணி இதே மாதிரி செய்து வந்தால் அந்த குழந்தைகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். இதே போல அந்த செல்வாக்குடன் அந்த குடும்பம் போய் அந்த குடும்பமும் செல்வாக்கோடு இருக்கும். இதே மாதிரி திருமணமான பிற்பாடும் அந்த வீட்டுக்கு சென்ற பெண் இதே போல ஆத்மசித்தி செய்துட்டு தன் குடும்பத்தில் எத்தகைய சிக்கலான நிலைகளை எண்ணி பார்த்தாலும் உடனே சுத்தப்படுத்திவிட்டு மகரிஷியின் சக்தி நம் குடும்பத்தில் படர வேண்டும், நம் குடும்பம் செல்வ செழிப்புடன் வளர வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை வளர வேண்டும், நாம் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திடும் அந்த சக்தி பெற வேண்டும் மகரிஷியின் சக்தியார் இப்படி எண்ணினார். அந்த குடும்பத்தில் செழிப்புகள் ஓங்க முடியும். அந்த எண்ணிய மூச்சலைகள் நாம் பேசும் அந்த எங்கே அமர்ந்து சொல்லுகின்றோமோ அந்த வீட்டிலும் பதிவாகின்றது. எண்ணி உறவு உடலிலே பதிவாகின்றது. வெளிப்படுத்திய உணர்வுகள் செவர்கள் அனைத்தும் பதிவாகின்றது. ஆக இந்த உணர்வுகள் அனைத்தும் படர்ந்து அந்த குடும்பத்தில் செல்வம் பெருகவும் கவலைகள் நீங்கவும் மகரிஷியின் அருள்கள் படரவும் நினைவுகள் கூர்மையாக வென் செல்லவும் மகரிஷியின் உணர்வுகள் கூர்மையாக உடல் முழுதும் பதிவாகவும் பதிவான நிலைகள் கொண்டு இந்த உடலே உணர்வின் நிலைகள் கொண்டு ஒளியாக மாறுவதும் என்றும் பெருநிலை பெருநிலையான வீடாக அமையவும் இது உதவும். ஒளி சரீரமாக பெறவும் இதைதான் ஆறாவது அறிகொண்டு கார்த்திகேயா ஒளியின் சரீரமாக என்றும் நிலையான சரீரம் பெற முடியும். இல்லையெனில் இன்றைய வாழ்க்கை முறைப்படி நாம் சென்றால் ஒன்று இன்னொரு உடலுக்குள் சென்றால் நோயாக வேண்டும், இல்லை என்றால் பேயாக நாம் சுழல வேண்டும். இத்தகைய சூழ்நிலைகளிலிருந்து நாம் மாறி மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் நாம் மெய் உணர்வை நமக்குள் பெற்றுணர்ந்து மெய் ஒளி நாம் பெறும் தகுதியாக ஒவ்வொரு நிமிடமும் ஆத்மசுத்தி செய்து கொள்வது நல்லது. இதை போல நம் வாழ்க்கையில் நாம் நண்பர்கள் கஷ்டம் என்று சொன்னாலும் கேட்டுணர்ந்தாலும் அதே சமயம் அடுத்த நிமிஷம் அவங்க துன்பங்களை அவர் கஷ்டங்களை கேட்டு உணர்கின்றோம். அடுத்த நிமிடம் ஆத்மசுத்தி செய்துட்டு மகரிஷியின் அசக்தி அவர்கள் பெற வேண்டும், அவர்கள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் தொழில் வளம் பெருக வேண்டும், மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், அந்த குடும்பங்களின் நலம் பெற வேண்டும் என்று இந்த ஆத்மசுத்தி செய்துவிட்டு நம்ம வாக்கினை அவர் உடல்களே பதிவு செய்யப்படும் போது அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களும் நீங்குகின்றது. நாம் ஆத்மசுத்தி செய்து அவர் கஷ்டமான உணர்வு நமக்குள் சேராது தடுக்கவும் முடிகின்றது. இது ஆறாவது அறிவின் வேலை. தான் சரகன பவா குகா கண்டா கடம்பா கார்த்திகையா என்று சொல்வது போல நமக்குள் சர்வத்தையும் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனையான உணர்வு நாம் கேட்டுணர்ந்தாலும் அதனை மகரிஷிகளின் அருசக்தி நாம் பெற்றுணர்ந்து நமக்குள் அதை செலுத்தி அந்த தீய உணர்வுகளை சரணமடைய செய்து நல்ல உணர்வின் தன்மையாக ஒளிச்சுடராக மாற்றி இந்த வாழ்க்கையில் தெளிந்துணர்ந்து தெரிந்து செயல்படும் சக்தியினை நாம் பெற இது உதவும். ஆகவே நாம் இந்த ஆத்மசுத்தியை தெளிவுரை எடுத்து ஒவ்வொரு நொடியிலும் இப்போது கேட்டுணர்ந்தவர் அனைவருமே நீங்க எண்ணினால் போர் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி மகரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த சக்தியை பெறக்கூடிய தகுதிதான். இதற்கு முன் உங்களுக்கு உபதேசித்ததும் தியானத்தால் உங்கள் உடலுக்கு ஊழ்வினையாக பதிவு செய்ததும் அதனை நீங்கள் எண்ணும் போது நம் ஊழ்வினைப்படி நமக்குள் தீயது அணுகாது மெய்ஞானி உணர்வு நமக்குள் சேர்ப்பித்து நம்மை அறியாது போந்த நல்ல உணர்வுகளில் பட்ட சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை போன்ற அடுக்கினை தொலைத்து மெய்ஞானின் எண்ணங்களை கூர்மையாக செலுத்தி அந்த உணர்வின் வழிப்படி நாம் அங்கே சென்று இந்த உணர்வு ஒளியாக மாறி என்றும் நிலையான சரீரமாகவும் பிறவியில்லாத நிலையும் என்னும் 16 என்ற நிலையை நாம் அடைய முடியும். இதை போல புத்திர பாக்கியம் வேண்டுவோர் அனைவரும் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களே தவிர மகரிஷிகளின் அரிசக்தி நான் பெறுவேன், புத்திர பாக்கியம் பெறும் ஆற்றல் நான் பெறுவேன், புத்திர பாக்கியத்தின் உணர்வுகள் எனக்குள் வளரும், எங்களுக்குள் அந்த ஞான குழந்தையாக வளரும் நிலை பெறுவோம் என்று இந்த எண்ணங்களை எண்ணி அடிக்கடி நாம் எண்ணுவோம். ஏனால் உணவு உட்கொள்ளும் போதும் படுத்து செல்லும் போதும் காலையில் எழுந்திருக்கும் போதும் தொழிலுக்கு செல்லும் போதும் இதை போல ஆத்மசுத்தி செய்துட்டு நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், என்னிடம் வேலை செய்வோர் அனைவரும் மனபலம் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு மகரிஷியின் அசக்தி என்னுடன் முழுதும் பரவும், மகரிஷியின் அசக்தியால் எனக்கு புத்திரபாக்கியம் தரும் ஆற்றல் பரவும் பெருகும் என்று இந்த எண்ணத்தால் நீங்கள் செயல்பட்டால் போல் இறுதியில் உங்களுக்குள் உணர்த்து புத்திர பாக்கியம் பெறுவதை காணலாம். உணவு உட்கொள்ளும் போதும் ஆத்மசித்தி செய்து இந்த குழந்தை வரம் வேண்டுவோர் மகரிஷியின் அசக்தி என்னுடன் முழுதும் படர்ந்து மகரிஷியின் அசக்தியால் நான் உருவாக உட்கொள்ளும் அனைத்தும் எனக்குள் உடல்நலமும் அதே சமயம் எனக்குள் இருக்கும் அணுக்கள் குழந்தை பெறும் குழந்தையாக வளரும் அணுக்களாக வளர்ந்து எனக்குள் ஞான குழந்தையாக வளர்ந்து நம் குழந்தைகள் பெறும் பாக்கியம் நாங்கள் பெற வேண்டும் என்று எண்ணினார். அந்த உணவின் தன்மை கொண்டு சீக்கிரம் அந்த குழந்தைகள் பெறுவதை காக்கலாம். சாமியை நம்புறோம், சாமியாரை நம்புறோம், ஜோசியத்தை நம்புறோம், இப்போ போல மற்ற ஏனைய நிலைகளை நாம் நம்புறோம். நமக்குள் இருக்கும் உயிர் நாம் எண்ணி கொடுப்பதை இது படைக்கின்றது. ஆறாவது அறிவின் வலு கொண்டு நாம் ஞானியின் உணர்வை நமக்குள் சேர்த்து அந்த உணர்வினை உடலுக்குள் பரவச் செய்ய போகும்போது அந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் தெளிந்து உணர்வும் உணர்வாக வளர்ந்து நாம் எண்ணிய உணர்வு நமக்குள் விளைகின்றது. தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொன்னது. இதைப்போல நாம் இரவிலே படுத்துச் செல்லும் போது இன்று காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் நல்லவைகளை செய்தாலும் பிறர் செய்யும் தவறுகளை கேட்கணும். அப்பப்ப நாம் ஆத்மசுத்தி செய்து கொண்டாலும் இரவிலே படுக்கப்படும் போது கூடுமான வரையிலும் சிறிதளவாக நம் ஆன்மாவில் கலந்துள்ள இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்த இரவிலே ஆத்மசுத்தி செய்துவிட்டு மகரிஷி நரசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பரவ வேண்டும், நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், நான் பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் அனைவருமே நலம் பெற வேண்டும், என்னிடம் வேலை செய்தோர் அனைவருமே மனபலம் பெற வேண்டும், என் சொல் கேட்போர் அனைவரும் இனிமை பெற வேண்டும், என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும் என்ற நிலையில் மகரிஷியின் அரசக்தி உலகம் முழுதும் படர வேண்டும், உலகில் உள்ள இருவுகள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் ஆற்றல் எல்லா மக்கள் மத்தியிலும் பெற வேண்டும், நான் எண்ணியது அனைத்தும் எனக்கும் ஒளியாக பெற வேண்டும், என் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பயக்கும் சக்தியாக மலர வேண்டும் என்று எண்ணி இரவிலே நீங்கள் படுக்கும் போது இதனை செய்து பாருங்கள். அதே சமயத்தில் உங்க வாழ்க்கையில் யாருடனாவது இதற்கு முன் வெறுப்பும் சலிப்பும் சஞ்சலமும் இது இருந்தா அவர்களை நீங்கள் எண்ணும் போதெல்லாம் சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று. இப்போ அவர்கள் மேல் கோபமோ வெறுப்போ ஒரு மேல் பழிதீர்க்கும் உணர்வு நமக்குள் வளர்த்திருந்தா அவர்களை எண்ணும் போதெல்லாம் அந்த தீய வினைகள் நமக்குள் ஓங்கி வளர்ந்து நமக்கு தீது விளைவுக்கு நோயாக விளைகின்றது. அதே சமயம் நாம் எண்ணிய உணர்வு நம் ஆன்மாவாக பறக்கும் போது நம் சொல்லியுடன் கலந்து சென்று நம்முடைய எண்ணமே நமக்கு தீது விளைவிக்கும் உணர்வாக வளர்கின்றது. இதனை தொடக்க இரவிலே படுக்கப்படும் போது மகரிஷிகளின் அரசக்தி யாராருடன் உங்களுடன் வேண்டாதவர்கள் இருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் மகரிஷியின் அரசக்தி அவர்கள் படர வேண்டும், அவர்கள் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அவங்க குடும்பத்தில் நலம் பெறும் சக்தியாக மாற வேண்டும், என் பார்வை அவர்களை நல்லதாக்க வேண்டும், என்னை பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது அவர் நல்லவராக வேண்டும், எங்களுக்குள் இருக்கும் பகமையை நீங்க வேண்டும், எங்கள் இருவருக்கும் சொல்லில் இனிமை பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை உங்க உடலுக்குள் வளர்த்து கொண்டால் நமக்குள் தீயது வராது. இந்த இரவிலே ஆத்மசுத்தி செய்துவிட்டு நாம் தூங்கும் போது இந்த நல்ல சக்தி நம் உடல் முழுவதும் படர்கின்றது. அதே சமயம் காலையில் எழுந்தவுடனே இரவிலே படுக்கும் போது எதவை நாம் சொன்னமோ அதே உணர்வினை நாம் சொல்லி ஆத்மசுத்தி செய்துவிட்டு இன்றைய வாழ்க்கையில் நாம் செய்யும் தொழில் அனைத்தும் நான் பார்ப்பவர் அனைத்தும் நலம் பெற வேண்டும், என் சொல்லின் இனிமை மற்றவர்களை மகிழ்விக்க செய்ய வேண்டும், என் தொழிலின் நிலைகள் என்னுடன் வேலை செய்வர் மனபலம் பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படி என் சகோதர நிலைகள் நலம் பெற வேண்டும், என் நண்பர்கள் அனைத்தும் மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும், எங்களுக்குள் சகோதர உணர்வு வளர்ந்திட வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை நீங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்து நீங்கள் ஆத்மசுத்தி செய்துட்டு அடுத்த தொழில் செய்ய செல்லுங்கள். இதை உங்களை காத்திடும் நிலையாக இது வளரும். இதை போன்று உங்களுக்குள் ஏனென்றால் இன்று நாம் பன்றியை கடவுள் அவதாரம் என்று நம்ம சாஸ்திர விதிகள் கூறப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கையில் குழுவிலிருந்து மனிதனாக வரவிலும் குரூர மிருகங்களிடமிருந்து தன்னை காத்திடும் உணர்வை கொண்டு அதை காத்திட்ட உணர்வை தனக்குள் வளர்த்து அதனின் உணர்வு அதற்குள் விளைந்து அதனின் நிலையால் இன்று சக்தி வாய்ந்த எண்ணங்கள் கொண்டு இன்று பன்றியாக பிறந்து பன்றியாக பிறந்த அந்த உடல் சாக்கடையில் உள்ள நாத்தத்தை பழந்துவிட்டு நல்ல உணர்வினை நுகர்ந்து அதன் தனக்குள் நல்ல வினையாக சேர்த்து அந்த நாத்தமான உடலை பழந்துவிட்டு நல்ல உணர்வு பன்றியின் உடலிலே விளைந்து அந்த பன்றியை வளர்த்திட்ட உயிரின் நிலைகள் தனக்குள் எடுத்து வருகின்றது. அந்த உணர்வுதான் இன்று நம்மை மனிதனாக்கியது. மனிதனானத்தில் நம் உடலில் இருக்கக்கூடிய நஞ்சினை அதை நீக்கிவிட்டு நல்ல உணர்வினை ஆறாவது அறிவாக ஆக்குகின்றது. இதை போல அந்த ஆறாவது அறிவு தூய்மைப்படுத்தும் நிலையும் இருளை நீக்கி பொருள் காணும் நிலையும் கண்ட இந்த மெய்யுணர்வு காணும் இந்த ஆறாவது அறிவுக்குள் வேதனை என்ற நஞ்சும் கோபம் என்ற காரமான உணர்வும் சலிப்பென்ற நிலைகள் இயக்க விடாத ஆறாவது அறிவு இயக்காத சலிப்பு சஞ்சலம் வெறுப்பு வேதனை என்ற இந்த உணர்வுகள் கலக்காது நாம் இந்த ஆறாவது அறிவின் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த அடிக்கடி நாம் சுத்தப்படுத்த நாம் நினைவினை வெண்ணியை நோக்கி ஏகி மகரிஷிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்று நமக்கு முன் படர்ந்திருக்கும் சாக்கடியான இந்த காற்று மண்டலத்தில் அருள் ஞானிகளின் உணர்வுகள் இங்கே படர்ந்திருக்கும் இந்த நிலையில் நாம் உணர்வின் நிலைகளின் நாம் ஞானியின் உணர்வை நமக்குள் இப்ப தியானத்தால் வளர்த்து கொண்ட நாம் இதை நாம் எண்ணும் போது எப்படி சாக்கடைக்குள்ளிருந்து நல்ல பருப்பினை நுகர்ந்து எடுத்ததோ இதை போல ஞானியின் வரலாற்று மிக்க சக்தியை நீங்கள் நுகர்ந்தறிந்து உங்கள் அறியாத உங்கள் உடலுக்குள் சேர்த்த சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற குரோதம் என்ற இந்த உணர்வின் அழுக்கினை தொடைத்து தொடைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நினைவின் எண்ணங்கள் கூர்மையாக வெண்ணி நோக்கி சென்ற இந்த உணர்வு கூறும் அவதாரமாக நமது உயிர் இந்த உடலின் தன்னை ஒளியாக மாற்றி என்றும் அழியா சரீரமாக பெருவீடு பெருநிலை அடைவது திண்ணம் என்னும் 16 என்ற நிலையில் ஆத்த விண்ணின் ஆற்றலை மாறுபட்ட நிலை இல்லாதபடி ஒளியின் சிகரமாக என்றும் வழங்கிடும் நிலை பெற்ற அந்த அருண் ஞானிகளின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் அனைவரும் செல்ல முடியும். அவர்கள் காட்டிய அருள் வழியில் நாமும் செல்ல வேண்டும் என்றுதான் உங்களை தியானித்து அந்த அருண் ஞானியின் உணர்வு நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை தியானித்து உங்களை அந்த அருண் ஞானிகளின் சக்தி பெற வேண்டும் என்று உங்களை தியானிக்க செய்தும் அதேதான். இதை போல ஆற்றல்மிக்க சக்தி உங்களுக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்ததை நினைவு கொண்டு உங்கள் கண்களுக்கு நினைவெடுக்கும் போது விஞ்ஞான அறிவு கொண்டும் ஆண்டினா சக்தி வாய்ந்த ஆண்டினா கொண்டும் இந்த சாட்டிலைட்டில் ஒளிபரப்புவதை ஸ்டார் டிவி எப்படி வெகுதொலைவிலிருந்து ஒளிபரப்புவதை இங்கே தெளிவாக தெரிந்து கொள்கின்றனரோ இதை போலதான் வெகு தொலைவிலிருந்து அருண் ஞானிகள் வெளிப்படுத்தும் அந்த உணர்வின் அலைகளை இப்போது நீங்கள் பெறுவதற்கு அருண் அந்த உணர்வின் நினைவிலை உங்களுக்குள் ஆழ பதிவு செய்து இந்த நினைவினை உங்கள் கண்களுக்கு வரப்போம் போது உங்கள் நினைவின் அலைகளை சப்தரிஷி மண்டலத்துடன் அதை இணைந்து அந்த உணர்வின் ஆற்றலை நீங்கள் பருகும் நிலையை பெறச் செய்வதற்குத்தான் இதை செய்தது. ஆகவே உங்களை நம்புங்கள். உங்கள் உயிரை கடவுளாக மறிங்கள். நீங்கள் இன்னும் உயர்ந்த எண்ணங்கள் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் என்பது போல நீங்கள் எந்தெந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற வேண்டும் என்று உணர்வுக்குள் உங்கள் உடலுக்குள் செலுத்த எண்ணும் போது நீங்கள் சுவாசித்த உணர்வு அனைத்தும் உங்கள் உயிரிலே உராயப்பட்டு அந்த மகிழ்ச்சி தோன்றினால்தான் உடலிலேயே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான உணர்வு தான் அது ஜீவன் பெற்று உங்கள் உடலிலேயே மகிழ்ச்சி, அது சிவமாகின்றது. ஆகவே அருண் ஞானியின் ஆற்றலை நீங்கள் சுவாசித்து அந்த உணர்வின் தன்மையை நவங்களை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரான ஈசனை நீங்கள் மதித்து நல்ல உணர்வினை நீங்கள் பெற முயற்சி எடுங்கள். அந்த முயற்சித்த இந்த உணர்வுகள் உயிரிலே உராயப்பட்டு உயிரும் மகிழ்வதும் அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் நம் உடலிலே ஜீவன் பெறுவதும் ஒரு சிவமாகவதும் சிவனுக்குள் அது பதிவாகும் போது அந்த மகிழ்ச்சியின் உடலிலே மகிழ்ச்சி தோன்றும் நிலையாக உடலிலே பெறுவதும் அந்த உடலிலே விளைந்த உணர்வின் சத்தை நமது உயிர் அதனுடன் அழைத்து சென்று அது நாம் எதை கூர்மையாக எண்ணினோ அந்த விண்ணுள்ள ஆற்றலுடன் என்று மகிழ்ந்திடும் செயலாக அங்கு தெளித்திருக்கு. மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு இப்போ கரண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இறங்குவது போல நமது வாழ்க்கையில் எதிர்நிலையான நிலைகள் துன்பம் வரும் என்று இருந்தாலும் துன்பத்திலிருந்து மீட்டிடும் சக்தியாக அந்த அருண் ஞானியின் சக்தியை நமக்குள் செலுத்தி அவன் வலுகொண்டு நமக்குள் துன்பம் நேராத வண்ணமும் கவலையை தோற்றுவிக்கும் இந்த நிலையிலும் கவலையான உணர்வு நமக்குள் வராது அந்த மகிழ்ச்சியின் அருளை நாம் பெற்று ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த உயிர் அதாவது மெய்ஞானின் உணர்வை நமக்குள் செலுத்தி அதன் வழியில் என்றும் அழியாத சரீரம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் இதை நிறைவு செய்கின்றேன். பிரசாதம் வாங்க வரப்போகும் போது ஒவ்வொருவரும் உங்களுக்கு முன் இப்போரை வரிசைப்படுத்தி மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி அவர் பெற வேண்டும், அவர் வாழ்விலே மகிழ்ச்சி அதாவது அவர் வாழ்விலே நலமும் வளமும் பெற வேண்டும் என்று உங்களுக்கு முன் இருப்போரை நீங்கள் எண்ணி வந்தால் போதும். இங்கே வந்தவுடனே மகிழ்ச்சியின் அருள்சக்தி நான் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அருளால் என் மகிழ்ச்சியின் அருளால் என் வாழ்வில் நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற இந்த ஏக்க நினைவுடன் நீங்கள் வந்து இந்த பிரசாதத்தை வாங்கி சென்றார் இந்த எண்ண உணர்வு கொண்டு நாம் கொடுக்கும் வாக்கினை உங்களுக்குள் பதிவாகி மெய்ப்பொருள் காணும் நிலையும் உங்களுக்குள் மெய்ப்பொருளை வளர்த்திடும் நிலையும் மெய்ப்பொருள் கண்டுணர்ந்த நிலைகள் கொண்டு நாம் வாழ்க்கை நிலைகளை தெரிந்துணர்ந்து செயல்படும் ஆற்றல் பெறும். அதற்கே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே நீங்கள் இங்கே வரப்படும் போதும் பாத நமஸ்காரம் செய்துவிட்டு பின் நீங்கள் அடுத்த நீங்கள் கணம் ஆசீர்வாதம் பொருளை வாங்கி செல்வது என்பது இது வழக்கில் உள்ள நிலைகள். அதை விடுத்து நேராக நின்று இயங்கி மகிழ்ச்சிகளின் அருள் நான் பெற வேண்டும், எனக்குள் மகிழ்ச்சியின் அணுசக்தியால் என் வாழ்வில் நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற இந்த இயக்கனுடன் கொடுக்கும் பிரசாதத்தை வரிசைப்படுத்தி வாங்கி செல்லும். இதை மீண்டும் சொல்லுகின்றேன். உங்களுக்கு முன் நிற்போரை மகிழ்ச்சியின் அருள் அருள்சக்தி அவர் பெற வேண்டும். அந்த அருளால் அவர்கள் வாழ்க்கையின் உடல் நலமும் அவர் குடும்பம் நலம் பெறமும் தொழில் வளம் பெற வேண்டும் என்று எண்ணி உங்களால் எதையெல்லாம் அவர் உயர்ந்த எண்ணணுமோ அதை எண்ணி வந்தால் கீதையிலே சொல்ற மாதிரி நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற இப்போது மகிழ்ச்சியின் அருளை நீங்கள் பெற வேண்டும். உங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள்கள் நீங்கள் காண வேண்டும். உங்கள் வாழ்விலே மகிழ்ந்து உங்கள் வாழ்க்கையை மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களை நான் தியானிக்கின்றேன். அந்த உணவை எனக்குள் விளைந்து இந்த வாக்கின் தன்மை நீங்கள் கேட்கும் போது அந்த உணவின் எண்ணமே உங்கள் துன்பத்தை போக்க உதவுகின்றது.
இன்றைய சகஜ வாழ்க்கையில் நாம் நல்ல குணங்கள் கொண்டு, நல்ல பண்புகள் கொண்டு, நல்ல உயர்ந்த சிந்தனைகள் கொண்டு எத்தனையோ முயற்சிகளை எடுத்து நல்லதை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசையும் படுகின்றோம், செயல்படுத்தவும் முற்படுகின்றோம். ஆனால் அப்படி செயல்பட்டாலும் இந்த ஒத்த உணர்வு இல்லாத ஒரு சிலர் நமக்கே இது எதிர்மறை ஆகும் பொழுது நாம் நல்லதை செய்கின்றோம், இங்கே நல்லதை செய்வதற்கு இப்படி இடைஞ்சல் செய்கின்றார்களே, தொந்தரவு செய்கின்றார்களே, செய்ய அவர்கள் இடம் கொடுக்காதபடி தடையாக இருக்கின்றார்களே என்று இதுபோன்ற நிலையில் தன் குடும்பத்திலும் வருகின்றது, நெருங்கிய நண்பர்களுக்குள்ளும் வருகின்றது, சொந்த பந்தங்களும் வருகின்றது, தொழில் செய்யும் இடங்களிலும் வருகின்றது. இப்படி எத்தனையோ உணர்வுகள் நாம் நல்லதை செய்ய முற்படும் பொழுது இந்த உணர்வுகள் இடைமறிக்கும் பொழுது நம்ம எரியாது அது பகமையாக்கி, பகமையாக்குவது மட்டுமல்ல நமக்குள் எதிரியான நிலைகளையும் உருவாக்கி விடுகிறது. வெளியும் எதிரி தனக்குள்ளும் அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுதெல்லாம் இவர்கள் இப்படி தடையா இருக்கும்பொழுது எப்படி செய்வது என்று இந்த உணர்வுகள் நமக்குள்ளே இந்த ஒன்று கொண்டு போர் செய்யும் பொழுது எதிரியாகின்றது. ஆக இதுபோன்ற நிலைகளை நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் நாரதனை பற்றி ஞானிகள் தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார்கள். ரிஷியின் மகன் நாரதன், நாராயணன் அபிமான புத்திரன், அவனோ கலகப்பிரியன், கலகமும் நன்மையில் முடியும். இதுதான் சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியை துருவ நட்சத்திரமான உணர்வுகளும் அதிலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் கவர்ந்து அதே உணர்வுகளை விளைவித்து இன்று அவருடைய ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக சுழண்டு கொண்டிருப்பதும் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் உணர்வுகளைத்தான் இங்கே ரிஷியின் மகன் நாரதன் என்று அதை உணர்த்தி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அலைகளாக வரும்பொழுது நாராயணன், சூரியன் என்றால் நாராயணன், அந்த நாராயணன் அந்த உணர்வுகளை கவர்ந்து நமக்கு முன் பரவச் செய்கின்றது. அந்த வெப்ப காந்தங்கள் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களுடைய அருள்சக்தியும் கவர்ந்து அலைகளாக பரவி வருவதை நாராயணன் அபிமான முத்திரன் என்று காட்டுகின்றார்கள். ஆனால் அவனுக்கு கலகப்பிரியன், அது கலகப்பிரியன் என்றால் இப்பொழுது முதல்ல சொன்ன மாதிரி நாம் அந்த பிடிவாத உணர்வு கொண்டு நல்லதை செய்ய இவர்கள் தடையாக இருக்கின்றார்களே என்று நல்லதை விடுத்துவிட்டு நாம் தடையை செய்பவர்களையும் நமக்கு தொல்லைப்படுத்துவர்களையும் இடைஞ்சல் படுபவர்களையும் பண்ணுபவர்களையும் தான் எண்ணுகின்றோம். அதுவே நமக்குள் கயராக பாசமாக பற்று அதிகமாகும் பொழுது அது ஒரு பிடிவாத குணமாகிவிடுகின்றது. ஆக அந்த பிடிவாதத்திலிருந்து நாம் விலகுவதில்லை. அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த காரியங்களை செயல்படுத்த அவர்கள் அந்த உண்மையை உணர்ந்து அவர்கள் நமக்கு அந்த பாதையை காட்ட வேண்டும். இந்த தெளிந்த நிலையில் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த அறியான சக்தி அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும். அவர்கள் உண்மை உணர வேண்டும் என்று யார் நமக்கு தடை செய்கின்றார்களோ, தொல்லை செய்கின்றார்களோ, இடைஞ்சல் படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அந்த அரிசக்தி கிடைக்க வேண்டும் என்று உயர்ந்த உணர்வுகள் அங்கே ஊடுருவி அவர்களுக்குள் செலுத்தப்பட்டு அவர்கள் இந்த உண்மையை உணர வேண்டும், தெளிந்த நிலையில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நாம் செயல்படுத்துவதில்லை. அதைத்தான் குருநாதர் இங்கே தெளிவாக எடுத்துக்காட்டி நம்மிடம் இதுபோன்ற பிடிவாதமான உணர்வுகள் இருந்தால் அது நமக்குள் மீண்டும் மீண்டும் எண்ணப்பட போகும்போது அது அடைகாத்த மாதிரி ஆகி நம் உடலுக்குள்ளே அந்த எதிரியான உணர்வுகளாகி நம் உறுப்புகளும் பலவீனமாகி நம் எண்ணங்களும் வலுவிழந்து நமக்கு அது எதிர்மறையாகி நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளையும் செயல்களையும் தடைப்படுத்தினீர்கள். இதுபோன்ற உண்மைகளைத்தான் அந்த நாரதன் எல்லா இடத்திற்கும் செல்வதாக, கண்ணனிடம் செல்லுகின்றான், தேவர்களிடம் செல்லுகின்றான், மனிதர்களிடம் செல்லுகின்றான், மற்ற அசுரர்களிடம் செல்லுகின்றான், எல்லா இடங்களுக்கும் அவன் சென்று அந்த உண்மைகளை உணர்த்துவதும் சீர்படுத்தக்கூடிய உணர்வுகளை அவன் வெளிப்படுத்துவதுமாக காவியங்கள் காட்டுகின்றன. ஆக நமக்குள் இப்படி பிடிவாதமான உணர்வுகள் இருந்தால் இந்த சொத்தோ சுகமோ, இந்த கௌரவமோ, உன்னை காப்பதில்லை என்ற இந்த உண்மைகளை உணர்த்தி இதனால் நமக்கு என்ன பலன் கிடைத்தது, இந்த பிடிவாதமான நிலைகளால் நமக்குள் எந்த தவறுகள் விளைகிறது என்று நம் கண்ணின் நினைவுகள் எங்கே எதிரிக்கே வலுவாகின்றது, எதிரியை பற்றி தான் என்ன தீமை செய்யும் உணர்வுகளாகவே நமக்குள் வருகிறது என்று இந்த கண்ணுக்கே இந்த உணர்வுகளை காட்டி, ஆக இந்த கண் வழி அந்த உயர்ந்த சக்திகளை பெற்று தன் உடலுக்குள் இதை வலிமையாக்கி இதே கண்ணின் நினைவு கொண்டு யார் அங்கே தொல்லைப்படுத்துகின்றாரோ எதிர்மறையாக இயக்குகின்றார்களோ நம் போகும் பாதைக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற அவர்களுக்கு அந்த அரிசக்தி கிடைக்க வேண்டும், அவர் உண்மை உணர வேண்டும், அவர்கள் எங்களுக்கு என்னமே உறுதியாக இருக்க வேண்டும், அவருடைய செயல்கள் மற்றவர்களை புனிதப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று இதே கண்ணின் நினைவு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நமக்குள் வலுவாக்கி அவர்களுக்குள் வலுவாக்கி இந்த சக்தி வாய்ந்த உடல் இங்கே பரப்ப செய்தோம் என்றால் இந்த நாரதன் இந்த பிடிவாதமான உணர்வுகளை அங்கே அகற்றச் செய்து இதனால் நீ என்ன அனுபவித்தாய், இதனால் உனக்கு என்ன கிடைத்தது, உன்னாலும் இதன் சந்தோஷத்தை அடைய முடியவில்லை என்று இந்த உண்மைகளை உணர்த்தி அவர்களுக்குள் இந்த தீமை செய்யக்கூடிய நிலைகளை அதை அகன்று செல்ல அதை சிந்தித்து செயல்படக்கூடிய திருந்தி வாழ இது ஏதுவாக இந்த உணர்வு இயக்க செய்யும். இதைத்தான் நாரதன் அவன் கழகப்பிரியன் என்றும் அவன் கழகமும் நன்மையில் முடியும் என்று எல்லா அதாவது நமக்கு மட்டுமல்ல யாருக்கெல்லாம் இந்த உணர்வை பாய்ச்சுகின்றமோ அவர்களுக்கு இது நல்லதாகின்றது என்பதைத்தான் சாஸ்திரங்கள் தெளிவாக போட்டுகின்றது. அது ஒருவரை திருத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கும் இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நமக்குள் இதை வலுவாக்கி இந்த உணர்வைத்தான் அங்கே செலுத்த வேண்டுமே தவிர அவர்கள் தீமை செய்வர்கள் அவர்கள் சொன்னால் புரியாது கேட்க மாட்டார்கள் அவர்கள் தடையாக இருப்பார்கள் என்று இந்த பிடிவாத குணம் நமக்கு வரக்கூடாது. உயிரை கடவுளாக மத்திய உடல் ஆலயமாக அமைத்து அந்த அரும்பெரும் சக்தியில் நமக்குள் பெருக்கி இந்த சக்தி வாய்ந்த உணர்வைத்தான் அடுத்தவர்களுக்குள் பாய்ச்ச வேண்டுமே தவிர அவர் உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுதான் கழகப்பிரியன் என்று நாம் இந்த தீமை செய்யும் உணர்வுகளை விடுத்துவிட்டு நன்மைகள் பல செய்ய துணிவோம் என்று அந்த அஞ்ஞானி உணர்வை நமக்குள் நாரதனாக ஏற்று இந்த உணர்வுகளை அங்கே பாய்ச்சினோம் என்றால் இந்த வாழ்க்கையில் நாமும் தெளிந்து வாழ முடியும். மற்றவர்களை நாம் திருத்துவதற்கு நம்முடைய உணர்வுகள் அங்கே பயன்பட்டு அவர்களையும் தெளிந்து வாழ அவர்களுக்குள் உயர்ந்த உணர்வை காக்க அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நல்லதையும் நாம் காத்தவர்களாகின்றோம். அது அவர்களும் அந்த உயர்ந்த சக்தி பெற ஏதுவாகின்றது. இந்த சந்தர்ப்பமாக நாம் இந்த நாரதன் என்ற உணர்வை நாம் சீராக பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக காட்டுகின்றார்.
நாரதன் கழகப்பிரியன் கழகமோ நன்மையும் முடியும். இப்போ சொத்து சொகம் என்ற நிலைகள் வரப்படும் போது இந்த உடலின் பற்றி அதிகரிக்கின்றது. அதனால் வேதனைப்படும் உணர்வுகள் நமக்குள் வரப்படும் போது அருவி நாம் பிடிவாதமான முறையில் அதன் உணர்வுகள் அடைக்காத்து அந்த அணுக்களை வளர்த்து அவர்கள் எதிரிகளை எண்ணிபடி நமக்குள் உடல் உறுப்புகளையும் பலவீனப்படுத்தி நாம் எண்ணமும் தடைப்படுத்தி நாம் ஒருவரிடத்தில் உதவிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இந்த உணர்வுகள் நமக்கு எதிரியாக்குகின்றது. உதவி செய்வோருடைய நிலைகள் என்று மாறுபட செய்கின்றது. ஆனால் இதே போல நாம் செயல்படும் உணர்வுகள் நமக்குள் அந்த எதிரியை உருவாக்கும் தன்மைதான் வருகின்றது. அதை நாம் தடைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நொடிகளையும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும் என்ற உணர்வினை அந்த கருவாக உருவாக்கி இந்த உணர்வினை நாம் வளர்த்துக் கொண்டே வந்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் தன் நாரதன் கழகப்பிரியன் கழகன் நன்மையும் முடியும். நமக்கு இப்படி தீங்கு செய்துவிட்டார் என்ற எண்ணங்களை நமக்குள் வளராது, அதை தடைப்படுத்தும். அப்ப அருண்ஞானி உணர்வு நமக்குள் வளர்க்க வளர்க்க இது வலுப்பெறும். அப்போது எனக்கு இப்படி செய்கிறார் என்ற எண்ணத்தை விடுத்துவிடும். அப்ப அருஞ்ஞானி உணர்வு நமக்குள் வளர்க்கின்றது. இந்த எண்ணம் நமக்கு எவர் தீங்கு செய்கின்றனரோ அவர்கள் அதை நினைவுக்கு கொண்டு வரும். நம்மளை எண்ணும் போதெல்லாம் அவர்களை பலவீனப்படுத்தும். அந்த பலவீனப்படுத்தப்படும் போது ஏனென்றால் இந்த உணர்வுகள் நாரதனை போறார், கண்ணன் கிட்ட போறாங்க, அவர்கிட்ட போறார், இந்திரன் கிட்ட போறார், இந்த லோகத்தையே சொல்லி இதனுடைய நிலையில் ஒவ்வொருத்தரும் சொல்லி அந்த உணர்வுகளை எப்படி சீர்படுத்துகிறார் என்ற நிலையை நமக்குள் இருக்கும் பிடிவாதமான குணங்களுக்கு அந்த அருஞானின் உணர்வுகள் ஒவ்வொன்றும் பலர சேர்த்து அதை ஒவ்வொன்று நமக்குள் செய்வதோடு மட்டுமல்லாதபடி எதிரி நமக்குள் இருந்து தவறுகளை செய்கிறான் என்றால் இதே உணர்வுகள் கண்கள் கொண்டு பார்க்கப்படும் போது இந்த எண்ணம் அவர்கள் நுகரப்படும் போது எது எண்ணமோ அவர்கள் நுகர்ந்த பின் இந்த உணர்வு ஊடுருவி அவங்கள் பிடிவாதமாக இருப்பதும் தொந்தரவு செய்வதும் அதனால் உங்களுக்கு என்ன விளைவு ஏற்படுது என்ற நிலையில் அவளுக்குள் உணர்த்த செய்கின்றது. தன் கண்ணன் இந்த நிலையும் ரிஷியின் மகன் நாரதன் கண்ணன் இடத்திலும் செல்லுகின்றார், மற்றவர்கள் இடத்திலும் செல்லுகின்றார் என்ற நிலை வரப்போம்போது அந்த நாரதன் என்ற அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகள் நாம் பகைவர்களை எண்ணும் போது கூட இந்த கண்ணன் அங்கே அழைத்து சென்று அங்கே பதிவு செய்து இந்த உணர்வை ஊட்டுகின்றான் என்பதுதான். நாம் எதை கொண்டு எண்ணுகின்றோமோ இந்த உணர்வலைகள் படரச் ஏற்படும் போது இந்த கண்கள் நினைவாற்றல் கொண்டு அவர்கள் நம்மளை எண்ணும் போதெல்லாம் அதே கண்கள் அங்கே அழைக்கப்பட்டு இந்த நாரதருக்கு உள்ளே சென்ற பின் அவர்கள் செய்யும் தவறான உணர்வு நாரதன் கலகப்பெரியும் கலகம் நன்மையிலே முடியும். அப்ப அந்த உணர்வுகள் சென்ற பின் அது அங்கே அடக்குகின்றது. அவர்கள் அறியாது செய்யும் இச்சைகளும் வெறுப்பான உணர்வுகள் அவர்கள் செயற்படுவதும் அவரால் அதை அனுபவிக்க முடிகின்றதா, அதனால் தொல்லைகள் அனுபவிக்கின்றனர், வெறுப்பலைகளை சுவாசிக்கின்றனர், அவர்களுக்கும் இந்த நோய் வருகின்றது என்பதைத்தான் இதை நாரதர் மையமாக வைத்து நாரதனுடைய நிலை யார், ரிஷியின் மகன் நாரதன், அவன் உயர்ந்த சக்தி பெற்று இன்று துருவ நட்சத்திரமாக இருப்பதும் அதனை பின்பற்றி சென்றவர்கள் சப்தரிஷி மன்னர்களாக இருக்கின்றனர். ஆகவே நாம் இந்த துருவ ஞானத்தை எடுத்து நமக்குள் வளர்த்தன் என்றால் இதே உணர்வு நாம் கண்ணிலே எண்ணும் போது யார் தவறு செய்தாலும் அவர்கள் திருந்த வேண்டும், அறியாமல் நீங்க வேண்டும் என்ற இந்த உணர்வினை செலுத்திப்பாரு. ஆக இந்த உணர்வினை நான் செலுத்தப்படும் போது அவருடைய தீமையின் உணர்வு நமக்குள் ஓடுவதில்லை. அவர் தீமை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் எண்ணும் போது இது ஊடுறும். நாம் எண்ணும் போது எப்படி தீமை எனக்கு தீமை செய்தான் என்று எண்ணும் போது குறை ஓடுகின்றதோ, ஆக நாம் இந்த அலைகளை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்குள் அந்த தீங்கு செய்யும் உணர்வுகளை தடைப்படுத்துகின்றது. நம்முடைய உணர்வுகள் அவர்களை திருத்தவும் உதவுகின்றது.